உடைய இன்ப பிரச்சனத்தை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் அண்டவரே, நாங்கள் கனம் பண்ணுகிறோம் அப்பா. நாங்கள் துதிக்கிற பொழுது நீங்கள் வந்து விடுகிற தேவா, அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நஸ்ரீ நா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய மகிமை என்றென்றும் சபையிலே இருப்பதாக. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே தேவன் ஒரு சில தேவன் மனிதனுடைய சிந்தனையை, ஒரு தேவன் ஒரு சில மனிதர்கள் நடந்து கொண்ட விதத்திலே அந்த சிந்தனையிலே மகிழ்ந்தார் என்று சொல்லலாம். அல்லாவிட்டால் தேவன் ஒரு சில சிந்தனைகளே மனமகிழ்ச்சியாக இருந்தார். அல்லாவிட்டால் அதை ஏற்றுக்கொண்டார், அதை அவர் நல்லதென்று கண்டார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே ஒரு சில மனிதர்களுடைய அவருடைய வாழ்நாட்களை தூக்கி ஆராய்ந்து பார்த்து அல்லாவிட்டால் அதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கவனித்து இந்த நாளிலே கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 6வது அதிகாரம். ஆதியாகமம் 6வது அதிகாரம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 5வது 6வது வசனத்தை நாம் முதல்ல வாசிப்போம். ஹல்லேலூயா.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது.
திருப்பி வாசிங்க சிஸ்டர், திருப்பி வாசிங்க.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது.
அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஹல்லேலூயா. யாரை குறித்து நாம் பார்க்கிறோம்? நோவாவின் காலத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நோவாவின் காலத்தில் நடந்ததை விட மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே இன்னும் அதிகமாய் நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நோவாவின் நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அடிக்கடி வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஹல்லேலூயா. இங்க நீங்கள் பாத்தீங்கன்னா மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே நிறைந்து மனிதர்கள் தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்ந்த நாட்களிலே நோவா என்கிற தேவ மனிதனும் வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யாரு பூமி இருட்டான ஒரு வாழ்வில் இருக்கிற நாட்களிலே ஒரு மனிதன் அல்லாவிட்டா அவனுடைய குடும்பம் கர்த்தருக்கென்று சொல்லி தேவனுக்கென்று சொல்லி பயந்து வாழுகிற ஒரு நாட்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய போதகர் சொன்ன ஒரு வார்த்தை திரும்ப சொல்ல விரும்புகிறேன். நீ மாத்திரம் இந்த பூமியிலே ஒரு மனிதனாக, ஒரே ஒரு மனிதனாக இருந்தால் கூட இயேசு சிலுவையிலே வந்து மறித்து ரத்தம் சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டிருப்பார். அல்லாவிட்டால் அந்த ஒரு மனிதனை அவர் மீட்டிருப்பார் என்று சொல்லி சொல்ல நான் கவனித்துண்டேன். ஆகையினாலே இங்க நீங்க பாத்தீங்கன்னு பூமி முழுவதும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் வாழுகிற பொழுது, அநியாயத்திலே அக்கிரமத்திலே மாண்டு கொண்டு இருக்கிற பொழுது ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு குடும்பஸ்தன் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற பொழுது அந்த மனிதனை மீட்பதற்கு ஒரு பேழை. ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு குடும்பம், அந்த மனிதனை மீட்பதற்கென்று சொல்லி ஒரு பேழை. சிந்தியுங்கள், கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா ஒரே ஒரு குடும்பம் தான். அந்த குடும்பத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணுகிறார். என்ன ஆச்சரியம், ஒரே ஒரு குடும்பம் ஐயா. ஆண்டவர் ஒருவேளை இப்ப என்ன நினைத்தேன் என்ன கேட்டீங்கன்னா அவளை ஜனத்தோடு மறைத்து அவன் பரலோகம் வந்து சேரட்டுக்குமே. ஆண்டவர் அப்படி நினைக்கவில்லை. அவன் வாழ்ந்த நாட்களையும் அவன் வாழ்ந்த விதங்களையும் அவர் கவனித்தார். அவர் கவனித்துக் கொண்டு இருந்தார். அவர் சிந்தித்துக் கொண்டு இருந்தார். அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். ஆகையினாலே பூமி முழுவதையும் நான் அழிக்கப் போகிறேன் உண்மை, ஆனால் இந்த குடும்பத்தை நான் அழிப்பதில்லை. என்ன காரணம், என்ன காரணம்? ஐயா, பூமி நோவாவை சுட்டு இருந்த அவ்வளவு ஜனங்களும் பாவத்தில் வாழுகிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவன் விரும்பாத வாழ்க்கை. பிரியமானவர்களே, வேதத்தில் இருந்து சிலவற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே ஒட்டிக்கொள்ளுகிறது என்னவெனில், மற்றவர் வாழ்கிற வாழ்க்கை, மற்றவர்கள் நடக்கிற நடத்தை, அது எங்கள் வாழ்க்கையில் இடங்களை பிடிக்கிறது. ஆனால் நோவாங்கிற மனிதனுக்கு அந்த நாட்கள்ல வாழ்ந்தவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கூட ஒட்டல, ஒட்டிக்கொள்ளவே இல்லை. ஆச்சரியம், சிந்திக்க தோன்றுகிறது, அது ஒட்டவே இல்லை அந்த மனிதனை. ஆனா ஆண்டவர் சொன்னார், அந்த மனிதனை நான் மீட்க போகிறேன், அந்த மனிதனை நான் மீட்டு வேலைக்குள்ள கொன்ற போகிறேன். அதுக்கென்று ஒரு ஆயுதம், அதற்கென்று செயல்பாடுகள், அதற்கென்று ஆயுதங்களை கர்த்தர் பண்ணுகிறார். ஒரே ஒரு குடும்பம், சிந்திக்க முடியுமா? ஆகையினாலே ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள், இந்த பூமியில வாழுகிறவர்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்து அநியாயம் செய்து நான் இவங்களை சிருஷ்டித்ததை நினைத்து கவலை. என்னையும் உன்னையும் கர்த்தர் சிருஷ்டித்ததை நினைத்து அவர் கவலைப்படாத அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக தடவைகள் நாம் மனிதர்களுக்காய் கர்த்தரை கவலைப்படுத்துவது நமக்கு தெரிவதில்லை. அநேக தடவைகள் மனிதர்களை சாய்ந்து மனிதர்களை சாட்டி கர்த்தரை துக்கத்துக்குள்ளே கர்த்தரை கவலைக்குள்ளே நடத்துவது நமக்கு தெரிவதில்லை. இன்னைக்கு நோவா ஏராளமான ஜனக்கூட்டத்தை காட்டி தன் வாழ்க்கையே மாற்றி இருக்கலாம், தன் வாழ்க்கையின் நோக்கங்களை மாற்றி இருக்கலாம், தன்னுடைய ஊழிய நாட்களை மாற்றி இருக்கலாம். ஆனா இல்லை, அதை செய்யல. ஆமா, கர்த்தருக்கு முன்பாக நடுநடுங்கி நின்றான், அதை கர்த்தர் கண்டார். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா, உன்னை நான் மீட்டுக் கொள்ளுவேன். சிஸ்டர் 8:9 வாசிங்கள், நாம் காரியத்துக்கு போக போகிறேன். 8:9 வாசிங்கள்.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக்
கொண்டிருந்தான். நோவாவுக்கு அந்த நாட்கள்ல இருந்தவர்களுக்கு அவனுக்கு மாற்ற ஒரு இரக்கம், அவன் வாழ்ந்த வாழ்க்கையப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் தாறுமாறாய் வாழட்டும், நீ பார்க்கிறவர்களும் தாறுமாறாய் வாழட்டும், ஆனா நீ தேவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டிய விதத்தில் நில், அப்பொழுது கர்த்தருடைய கிருபை உனக்கு உண்டாகும். இன்னைக்கு அநேகர் மற்றவர்களை சாட்டி 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 வாழ்வது, முன்மாதிரியான ஒரு மனிதன், நோவா முன்மாதிரியாக வாழ்ந்த ஒரு மனிதன், மற்றவர்கள் செய்கிறது ஒரு பக்கம், ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டுமே, தேவன் எனக்கு வேண்டிய கிருபையை தர வேண்டுமே. ஆகையினாலே அந்த நாட்களிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை. பெரிய அழிவு, மாபெரும் அழிவு, வெள்ளம் வந்து மலை உச்சி அளவுக்கு தண்ணியின் பெருக்கம், ஜனங்கள் மாண்டு போகிறார்கள். இன்றைக்கும் உலகம் அநேக அழிவுகளினாலே மாண்டு கொண்டுதான் இருக்கிறது, அநேக மாண்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனா நாம் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிற பொழுது, தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிற பொழுது, கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். இந்த பொல்லாத நாட்கள், இந்த பொல்லாத காலம், இந்த இருட்டான காலம், துன்பத்தின் காலம், துயரத்தின் நாட்கள், இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நடந்து செல்வதற்கு கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபையை தருவார். எப்பொழுது? நாம் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிற பொழுது, தேவனுக்கு முன்பாக நாம் நடந்து செல்லுகிற பொழுது. நோவா மற்றவர்களை பார்க்கவில்லை. அன்பானவர்களே, நோவாவுக்கு பக்கத்து வீடு இருந்திருக்கிறது. நோவாவோடு பலர் பழகி இருக்கிறார்கள், நோவாவோடு பலர் சஞ்சரித்து நடந்திருக்கிறார்கள், நோவாவுக்கு தெரிந்த குடும்பங்கள் ஏராளம் இருக்கிறது. அந்த நாட்களிலே நோவா ஒரு முக்கியமான குடும்பஸ்தன். ஆனா எவைகளும் அவன் குடும்பத்தை தொடவில்லை, யாரும் அவனுடைய வாழ்விலே கலசத்தை உண்டு பண்ணவில்லை. அவன் கர்த்தரை நம்பி, கர்த்தரை நோக்கி, பொல்லாத நாட்களிலையும் கர்த்தர் பக்கம் சாய்ந்து நடந்ததை கர்த்தர் நினைத்து நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோபாவின் வம்ச வரலாறு. நோபா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான். நோபா ஒரு சபைக்குள்ளே இருந்தது என்று சொல்லி இங்கே எழுதப்படவில்லை. நோவா பூமியிலே இருந்தான். அக்கம் பக்கத்திலே அவனுக்கு ஒரு ரெண்டு ஊழியக்காரர் இருந்த என்று சொல்லி இங்கே எழுதப்படவில்லை. நோவாவை வழிநடத்துவதற்கு ஒரு போதகர் இருந்தார் என்று சொல்லி எழுதப்படவில்லை. நோவா ஒரு ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆடி பாடி கத்தரை துதித்தான் என்று சொல்லி அங்கே எழுதப்படவில்லை. அனுதினமும் அவிசுவாசிகளோடு அவன் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் ஒன்றும் அவனை ஒட்டி கொள்ளவில்லை. சவாலான ஒரு வாழ்வு. நமக்கு இன்று சபை இருக்கிறது, விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஊழியர்கள் இருக்கிறார்கள், ஆராதனை இருக்கிறது, போதகர் இருக்கிறார். அதற்கு மேலாக ஏராளம் 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 இருந்தும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் நிற்பது கஷ்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா அந்த நாட்களிலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாயிருந்தான். நம்மளை ஆராய்வது நமக்கு நல்லது. இன்னைக்கு இவ்வளவு விசுவாசிகள், இவ்வளவு பிரசங்கங்கள், இவ்வளவு ஆராதனைகள் இருந்தும் நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய விதத்தில் நிற்க முடியவில்லையே, நிற்க முடியவில்லையே. ஏதோ இலகுவாக மற்றவர்களை சாட்டி விடுகிறோம், இலகுவாக அவர்களை சொல்லி விடுகிறோம், இலகுவாக ஏதாவது சொல்லி விடுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நோவாவும் எப்படி ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து வந்தான் என்பதை நாம் மறக்க முடியாது. உத்தமனாயிருந்தான். பொல்லாத காலம் சபையில இருந்ததை குறித்து நான் பேசவில்லை. அவன் வாழ்ந்த நாட்களிலே, அவன் வாழ்ந்து வந்த காலத்திலே நோவா தேவனோடு சரியான ஒரு உறவுள்ளவனாய் இருந்தான். இது எல்லாம் என்னுடைய செய்தி, நான் சீக்கிரம் வருகிறேன். நோவா எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? நல்லொரு உறவை பெற்றவன் தேவனோடு. உலகம் பொல்லாதது, பாவம் கண்ணுக்கு முன்பாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவன் வீட்டை விட்டு வெளியே போனால் அங்கே விசுவாசிகள் இல்லை, சபை இருக்கவில்லை. ஆனா இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தேவனோடு நல்லொரு உறவு, பிரிக்க முடியாத ஒரு உறவு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சஞ்சரிப்பது என்பது உறவாடுவது. நல்ல நண்பர்களோடு நன்றாக பழகி கொள்ளுவோம், நல்ல உறவுகளோடு நன்றாக பழகி கொள்ளுவோம். ஆதியாகமத்திலே ஆதாம் கூட தேவனோடு ஒலாவி வந்த ஒரு வாழ்க்கை. யாரு? ஆதாம். ஆதாமோடு எப்படி வந்தார்? ஒலாவி வருவது, ஜாலியாக நடந்து செல்வது, ஆண்டவர் என்னோடு வாரம். வாக்கிங் எல்லாம் எல்லாரோடும் போகமாட்டாங்க, விளங்குறதா? அதாவது சில டைமை கழிப்பதற்கு சந்தோஷமா எல்லாரோடும் போவதில்லை. நன்றாக பழகிற ஒருவர், நல்லோட கதைக்கக்கூடிய ஒருவர், அந்த நேரத்தில் நல்ல காரியங்களை கதைத்துக் கொள்வார்கள். ஒரு நண்பர்களை யோசியுங்கள். இங்கே நோவா சஞ்சரித்தான். யாரோடு? தேவனோடு, ஆண்டவரோடு. ஆனா சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் எதிராக இருந்தது. பிரியமானவர்களை, கொஞ்சம் நோவாவின் வாழ்க்கையை சிந்தித்தால் நம் வாழ்வு மாறுமே. எல்லாம் மாற்றமாக இருந்தது. உலகத்துக்கு கைய வச்சா எல்லாம் பாவம். ஆண்டவரே அழிக்கிற அளவுக்கு ஜனங்கள் அந்த நாட்களிலே பாவம் செய்து பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் மாண்டார்கள். இங்கு ஒரு மனிதன் அதுக்குள்ள எழும்பி நிற்கிறான். நல்லொரு உறவோடு தேவனோடு நிற்கிறான். நல்லொரு உறவு தேவனோடு. அனுதினமும் பேசுவது, அனுதினமும் அவருக்கு செவியை சாய்ப்பது, அனுதினமும் அவரோடு உறவாடுவது. இப்படிப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு சூழ்நிலை சாதகம் இல்லாது இருந்தும் வாழ்ந்தான். ஆனா நமக்கு இந்த நாட்களிலே எங்களுக்கு சபை, சபக்கூட்டம், ஆராதனை, போதகர், ஊழியர் எல்லாம் இருந்தும் கர்த்தருக்கு முன்பாக சம்பாஷணை பண்ண முடியவில்லையே, அவரோடு நாம் சஞ்சரிக்க முடியவில்லையே, அப்படி நடந்து கொள்ள முடியாம இருக்கிறனே. நோவா என்கிற தேவனுடைய மனிதன் நமக்கு முன்பாக ஒரு சவாலான வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து சென்றிருக்கார். சவால். இதை நாம் சொல்ல முடியுமா? இதை நாம் சந்திக்க முடியுமா? இதனூடாக நாம் கடந்து செல்ல முடியுமா? எப்படிப்பட்ட ஒரு வாழ்விலே நாமளும் கடந்து செல்ல முடியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய சம்பாஷணைகளை விரும்புகிறோம். அநேகரோடு பேசுவதற்கு நாம் விரும்புகிறோம். விருப்பமானவர்களோடு நேரங்களை கழிப்ப நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் தேவனோடு அந்த அளவுக்கு ஒரு சம்பாஷணை இருக்கிறதா? நான் கேட்ட கேள்விகளை கொஞ்சம் சிந்தியுங்கள். எனக்கு பிரியமான ஒருவர், எனக்கு பிரியமான குடும்பம், எனக்கு பிரியமான ஊழியக்காரன், அவங்களோடு கதைத்து நேரங்கள் செலவழிக்க, சம்பாஷணை செய்ய, நான் விரும்புகிறது உண்டு. ஆனா அதே அளவுக்கு தேவனோடு என் வாழ்வு இருக்கிறதா? சிந்தியுங்க, சிந்தியுங்க. இன்னைக்கு நாம் காலத்தை குற்றம் சொல்லுகிறோம், மற்றவர்களை குற்றம் சொல்லுகிறோம், சூழ்நிலைகளை குற்றம் சொல்லுகிறோம், அவர் அப்படி இவர் அப்படி ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுகிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் நோவாவுக்கும் இருந்தவைகளே. இதுக்குல்ல நோவா தன்னுடைய பிள்ளைகளையும் அந்த போட்டுக்குள்ள கொண்டு போயிட்டான். சந்தோஷமான காரியம், மகிழ்ச்சியான காரியம். நோவா என்ன செய்தார்? தன் பிள்ளைகளையும் அந்த போட்டுக்குள்ளே கொண்டு போய்விட்டார். அது ஒரு ஒரு வேறுபதமான ஒரு பிரசங்கம். ஆனால் இந்த செய்தியின் கருப்பொருளுக்குள்ளே நான் சீக்கிரம் போக விரும்புகிறேன்.
அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
ஒரு நீதிமான், ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன், தேவனோடு உறவாடுகிற ஒரு மனிதன். இந்த மனிதன் என்ன தெரியுமா செய்தான்? உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் பேழைகளை எப்படி கட்ட வேணும், எந்த மரத்துல கட்ட வேணும், எத்தனை தட்டு கட்ட வேணும் என்று எல்லாவற்றையும் நோவாவுக்கு சொன்னான். இவன் அவனு கேட்கவா, நோவாக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? ஒரு பேழையை கட்டுகிற அளவுக்கு. நாம பேப்பர்ல மடிக்கிற பேழையே தண்ணியில போயிருது தெரியுமா? பள்ளிக்கூடத்துல எல்லாரும் மடிச்சிருக்கீங்க இல்லையா? நானும் மடிச்சிருக்கேன். பேப்பர் எடுத்து வச்சு அதை மடித்து தண்ணியில விழாது கொஞ்ச நேரத்துல அவ்வளவுதான். ஆனா நோவா அந்த காலத்துல அந்த நாட்களில் பெரியொரு பேழை, அதுவும் தட்டு தட்டாக கட்டி, மிருகங்கள் எத்தனை எவ்வளவு பாரமோ தெரியும் அவ்வளவுத்தையும் ஏற்றி அந்த கப்பல் 40 நாள் இரவும் பகலும் பெய்த மழைக்கும், 150 நாள் தள்ளாடி தண்ணீர் உச்சக்கட்டத்திலே அலைந்து திரிந்த அந்த கப்பலுக்கும் அந்த தண்ணீர் வட்டமளவுக்கும் அந்த கப்பல் நின்று பிடிச்சது. ஒரு மனிதன் தேவனை நம்பி கட்டினான். மழை இல்லாத காலம், அறட்சியான காலம், நம்பிக்கை இல்லாத காலம். இன்றைக்கு நமக்கெல்லாம் நம்பிக்கை வேண்டும். முதல்லையே இல்லை, ஒன்றுமே இல்லாத இடத்திலே கர்த்தரை நம்பி, கர்த்தருக்கு முன்பாய் நீதிமானாய் வாழ்ந்து, கர்த்தருக்கு முன்பாய் தன் குடும்பத்தை காப்பாற்றி, கர்த்தரோடு சஞ்சரித்த ஒரு மனிதனை போல ஒரு மனிதன் இன்று எங்கே? பிள்ளைகளே, நாம் எல்லாரும் நம் காரியங்களுக்கு உதாரணங்களை வைத்து பழகிவிட்டோம். நம் வாழ்க்கையில நடப்பது எல்லாவற்றிற்கும் ஒரு உதாரணம் எங்கள் பக்கத்தில் இருக்கிறது, ஒரு காரணத்தை வைக்கிறோம். அப்படியானால் நோவாவின் காரணங்கள் என்ன? நோவா எதை தன் வாழ்வில் வைத்தான் கர்த்தருக்கு முன்பாய்? ஆண்டவரே, என் பிள்ளைகள், என் மருமக்கள் அல்லாவிட்டால் என் பக்கத்து வீடு, என் முன் வீடு ஒன்றுமில்லை. அவன் தன் குடும்பத்தையும் காப்பாற்றி தன்னையும் காப்பாற்றிக் கொண்டான் என்பதே சத்தியமாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் ஒன்று கேட்கவா, இன்றைக்கு இருக்கிற உலகமும் நோவாவின் உலகத்தின் நாட்களும் சரியாக இருக்கிறதா? ஆண்டவர் சொன்னார் அந்த காலத்தை விட மோசமான நாட்கள் வரும், அந்த காலத்தை விட மோசமான நாட்கள் வரும். அதனாலே தான் இன்றைக்கு நமக்கு சபைகள் இருக்கிறது. அவனுக்கு அந்த காலத்தில் சபைகள் இல்லை, அன்னைக்கு அந்த காலத்தில் சபைகள் இல்லை. ஆனா இன்றைக்கு நமக்கு ஒவ்வொரு சிட்டியிலும் ஒரு சபை, ஒவ்வொரு சிட்டியில ஒரு ஊழியக்கால, ஒவ்வொரு சிட்டியில அங்கங்கே 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 ஒருவன் இருந்து கொண்டு இருக்கிறான் போதிப்பதற்கு, நடக்காத செய்யாத போகாத வராத என்று சொல்லுவதற்கு ஒரு ஊழியக்காரன் இருந்து கொண்டே இருக்கிறான். அன்னைக்கு அங்கு இருக்கல்ல. ஆகையினால நீதிமான் தேவனுக்கு முன்பாக நடக்கிற ஒரு மனிதன் தேவன் சொன்ன எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்தா. ஒன்று அவன் கேட்கல, ஆண்டவரை வேற மரத்துல கட்டவா, ஆண்டவரை வேற ஒரு மரத்துல இதை செய்யவா, அல்லாவிட்ட ஒரு தட்டு மேல இன்னும் கூட்டவா, ஆண்டவரை இன்னும் ஒரு தட்டை நான் வேறொரு பக்கத்துல வைக்கவா? ஒன்றுமில்லை. அவன் கேட்டது எல்லாம், ஆண்டவரை நீ சொல்லும் நான் செய்கிறேன், நீ சொல்லும். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக வாழ்ந்து வந்தான். பரிமாறு தேவனுடைய பிள்ளைகளே, நாமோ நாங்களோ நம் வாழ்விலே எத்தனை கேள்விகள், எத்தனை மாற்றங்கள், எத்தனை பதில்கள், எத்தனை செயல்கள் எல்லாம் நாம் நமக்கு உண்டாக்கி கொள்ளுவது, நமக்கு நமக்கு நமக்கு. ஆனா நோவா ஒன்றுமே இல்லை. மோசே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட குணாதிசயத்தோட அவரும் வாழ்ந்தார். விளங்குறதா? பேச தெரியாதது திக்குவாயன்ன்றது உண்டு, ஆனால் கர்த்தருக்கு முன்பாக பேசாமல் இருந்த ஒரு மனுஷன், பேசாமல் இருப்பான். ஆனா இன்றைக்கு நம் வாழ்க்கையை திருப்பி போடுவோமே, இன்றைக்கு நம் வாழ்க்கையை எடுத்து வைத்து பார்ப்போமே, என்ன பேச்சு, என்ன நடத்த, என்ன செயல், என்ன கேள்விகள். ஆனா அவன் கர்த்தரோடு சஞ்சரித்த மனிதன் சொல்றான், நோவா அப்படியே செய்தான். எப்படி செய்தான்? ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அப்படியே செய்தான். நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்க வேண்டியது அவசியம். வீட்டிலும் சரி, சபையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடிச்சான். பிரியமானவரை செய்வது உண்டு, செய்ய தொடங்குவது இன்னும் உண்டு, ஆனா முடிக்கணும், முடிக்கணும். அநேகர் கர்த்தருக்கென்று அநேகத்தை செய்ய தொடங்கி முடிப்பதில்லை. அநேகர் தேவனுக்கென்று வாழ்க்கைகளை தொடங்கி அதை சரியாக முடிப்பதில்லை. அதான் அநேகர் வந்து உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவது. தெரியுமா, சில காலங்களிலேயே சில நேரங்களிலே ஒரு செய்தி ஒன்று வருகிறது என்று வையுங்கள். நல்ல ஒரு ஆராதனை, நல்ல பிரசன்னம் நிறைந்த ஒரு நேரத்திலே ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை தூக்கி நம்மட பாக்கெட்டிலே போட்டுட்டு என்ன செய்வது தெரியுமா? கர்த்தர் இப்படித்தான் சொன்னார் என்று சொல்லி தலகுலாக நின்று செயல்படுவது. 2 மாசம், 3 மாசம், 4 மாசம் கழிய விட்டு அவன் வாழ்க்கையே கஷ்டப்பட்டு போய்விடும். உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவது. உணர்ச்சிகளுக்கு தேவனுடைய சமூகத்திலே இடமில்லப்பா. கிருகிரண்டு ஓடுவது, கிருகிரண்டு ஓடுவது, கிருகிரண்டு செய்வது. ஆனால் காலங்கள் செல்லுகிற பொழுது அமர்ந்து விடுவார்கள். முடிக்கணும், ஓடி முடிக்கணும். இன்னைக்கு நீங்க இந்த சபையை எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் வந்தார்கள், எத்தனை பேர் நின்றார்கள், எத்தனை பேர் ஓடிவிட்டார்கள்? கேட்டால் அவர்களுக்கு ஒரு புத்தகம் வைத்திருக்கிறார்கள். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபையிலே இருக்கும் வரைக்கும் இருந்துட்டு எந்த நபரையும் கவனிங்க. சபைக்கு வராம நிக்கிற பொழுது சொல்லுவாங்க, சபை சரியில்லைன்னு சொல்லி. நீ இருக்கேக்க பேசு, நீ இருக்கேக்க சொல்லு, நாங்க விசாரிப்போம். போய் நின்று கொண்டு அது சரியில்லை, அந்த நபர் சரியில்லை, அந்த பிள்ளை சரியில்லை, அந்த மகன் சரியில்லை என்று சொன்னா உன் வீட்டுக்கே வச்சுக்க. சபையை குறித்து குற்றப்படுத்துகிற யாராக இருந்தாலும் கத்திருக்கு முன்பாய் நிக்க வேண்டும். குற்றப்படுத்துகிற நீங்க தான் சிலுவையில அடிக்கப்பட்டீங்க. 2 கையையும் விரித்து முழு ரத்தத்தையும் சிந்தினீங்க. அதனால நீங்க என்ன செய்யறீங்க? குற்றப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாவித அதிகாரமும் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா விதத்திலும் நோவா கீழ்ப்படிந்து செயல்பட்டான், முடிச்சான். அப்போஸ்தலன் பவுல் என்ன தெரியுமா சொன்னா? நான் நல்ல ஓட்டத்தை ஓடி முடிச்சேன். இன்னைக்கு முடிக்கிறது இல்லை. காரணம், ஏதாவது ஒன்றை வைத்திருப்பது, ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொள்வது, ஏதாவது ஒன்றை அடுக்குவது, ஏதாவது ஒன்றை போடுவது, அது சரியில்லை, இது சரியில்லை, இது ஐயா. அன்பானவர்களே, நீங்கள் மரணம் அடையும் வரைக்கும் இதை சொல்லிக்கொண்டுதான் இருக்க போறீங்க. இல்லையோ உங்கள் குணாதிசயங்களை மாட்டீங்க. நோவாவை போல வாழுங்கப்பா, நோவாவை போல வாழுங்களே, நோவாவை போல கர்த்தருக்கு பயப்படுங்க. அவரிடத்துல இருந்து கிருபை உங்களுக்கு கிடைக்குமே. இன்னைக்கு மற்றவருடைய தயவை எதிர்பார்க்கிறோம், மற்றவர்கள் ஏதாவது செல்லுவார்களான்னு யோசிக்கிறோம், மற்றவர்கள் எங்களுக்கு இறக்கம் பாராட்டு. ஏன் கர்த்தர் பாராட்டுவர்? அந்த பெரிய அழிவில் இருந்து கர்த்தர் நோவாவை மீட்க முடியுமா? இருந்தால் உன்னையே மீட்க முடியாது, உன்னையே காக்க முடியாது, உன் குடும்பத்தையே காக்க முடியாது, உன் பிள்ளைகளையே காக்க முடியாது. ஏதாவது ஒன்றை அடுக்குவது, ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருக்கு முன்பாக அடுக்க முடிந்தால் இன்னும் ஒரு பைபிள் எழுதலாம். நான் எனக்கு விருப்பம் இல்லாதவைகள், என் இருதயம் சம்மதியாதவைகள், அல்லாவிட்டால் நான் குற்றமாக பார்ப்பவைகள் எல்லாவற்றையும் எழுதத்தில் இன்னும் ஒரு பைபிள் எழுதி தேவனுக்கு முன்பாக வைத்து அனுதினமும் அதை வாசிக்கலாம். ஆனால் ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவர்களோ, கர்த்தரை நம்புகிறவர்களோ கத்தருக்கு முன்பாய் நடுநடுக்கத்தோடு நிற்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பயத்தோடு நில்லுங்க, முறைப்பாட்டோடு நிற்காதிருங்க. ஹல்லேலூயா. நோவாவோ அப்படியே செய்தான், அப்படியே செய்தான். ஹல்லேலூயா. 22வது வசனம், அது 8வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். என்னதான் அந்த கரு, நான் பேச விரும்புகிற காரியத்துக்கு வர விரும்புகிறேன். கொஞ்சம் கவனிங்கள். 8வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. முடியும் வரைக்கும் வாசிங்க. எனக்கு பிடிச்ச பக்கமே இங்கதான் இருக்குது. வாங்க, 8வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம்.
அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷர் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதலமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார்.
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதெல்லாம் கேட்டீங்களா? எல்லாம் சத்தமா கேட்டீங்களா? அப்ப சிறி சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. என்ன தெரியுமா? அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி. பிரியமானவர்களே, இவ்வளவு நாளும் நோவா எங்க இருந்தார் தெரியுமா? என்னோட கொஞ்சம் பாருங்க. நோவா இவ்வளவு நாளும் எங்க இருந்தார் தெரியுமா? கப்பலுக்குள்ள இருக்கிறார். கொஞ்சம் சிந்திங்க, கப்பலுக்குள்ள இருக்கிறார். மழை பெய்கிறது 40 நாள் இரவும் பகலும் அடியோ அடி. இன்றைக்கு இந்த நாட்கள் இந்த வெள்ளப்பெருக்கு வந்தோட நீங்க பாத்தீங்கன்னா, அது ஒரு ஒரு இடத்துல இங்க வீட்டு அப்படியே புடுங்கிட்டே போயிட்டு அப்படியே வீடு சுத்துது. இவன் உயிர் தப்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் கப்பலுக்குள்ளே. இரவு பகலும் மழை, 150 நாள் கப்பல் அலைந்து தருகிறது. கப்பல் தண்ணீர்கள் வட்டுவதற்கு நாட்கள் வருஷம் தாண்டுகிறது. என்னுடைய யோசனை எப்படி இருக்கிறது தெரியுமா? என்னுடைய யோசனை, நோவா இரவு முழுதும் இருந்து அவன் யோசித்திருப்பான், நான் இறங்கி பூமியிலே கால் வைத்த உடனே நான் என்ன செய்ய வேண்டும். என்னோடு சிந்தியுங்கள், சிந்தித்தால் நான் சிந்திக்கிற விதத்தை கண்டுகொள்ளுவீர்கள். என்ன நோவா இரவு என்னை அந்த இடத்துல வைத்திருந்தால், இறங்கின உடனே குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? அழிவில் இருந்து தேவன் என்னை காப்பாற்றி இருக்கிறார். மகா அழிவில் இருந்து ஒரே ஒரு குடும்பத்தை கர்த்தர் தப்ப வைத்திருக்கிறார். ஆனா நாம் அதுக்கு இருந்து யோசிப்போம், கொஞ்சம் யோசிப்போம். எப்படி யோசிப்போம் தெரியுமா? ஆண்டவரே, இப்ப நாங்க அழிவில் இருந்து வெளியே போன உடனே என் குடும்பத்திற்கு ஏதாவது செய்யணும், பிள்ளைகளுக்கு என் மருமக்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்கணும். அல்லாவிட்டா ஏதாவது ஆடுகள் மாடுகள் எல்லாம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். ஆனா நோவா அவன் தேவனோடு சஞ்சரித்த மனிதன், நோவா கர்த்தரை ருசி பார்த்த மனிதன், நோவா கர்த்தரிலே அன்பு கூர்ந்த மனிதன், நோவா கர்த்தரை நோக்கி பார்த்த மனிதன். அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா? நான் இறங்கின உடனே அவருக்கு சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டுவேன். இன்னைக்கு நம் நோக்கங்கள் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு ஒரு பலிபீடம், கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி நான் நல்லவைகளை, அதை வாசிங்க சிஸ்டர் திருப்பி அந்த வசனத்தை 20 வாசிங்க.
அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும், சுத்தமான சகல
பறவைகளிலும்
சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக
பலிபீடத்தின் மேல் தகன பலி. கொஞ்சம் யோசிங்கப்பா, என்னோட தயவு செய்து உங்க சிந்தனையை அங்க விடாம என்னோட கொஞ்சம் யோசிங்க. இவனும் நம்மை போல் ஒரு மனிதன் தான். இன்னைக்கு நமக்கு பாடுகள் நெருங்குகிற பொழுது நாம் தடம் புரளுகிறோம், சோதனைகள் வருகிற பொழுது நாம் தட்டம் புரளுகிறோம். ஆனால் இந்த மனிதன் இறங்கின உடனே ஒரு வீடு கட்ட யோசிக்கல, ஒரு வேலையை போட்டு மிருகங்களுக்கு ஏதாவது பண்ண அதை யோசிக்கல, நல்ல சாப்பாடு இருக்காம அதையும் யோசிக்கல. அவன் யோசனை எல்லாம் எங்கிருந்தது தெரியுமா? கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை நான் கட்ட வேண்டும். என்ன சிந்தையுள்ள ஒரு மனிதன், ஆவிக்குரிய மனிதன், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன், தேவனை நேசிக்கிற ஒரு மனிதன், தேவனோடு உறவாடுகிற மனிதனுடைய சிந்தனை எப்படி இருந்தது தெரியுமா? இறங்கின உடனே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை நான் கட்ட வேண்டும். என் யோசனை எல்லாம் இப்படி இருந்தது. உண்மையானால் கர்த்தருக்கு சோத்திரம். அவன் படுத்திருக்கிற பொழுதெல்லாம் நான் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டலையே. என் போட்டுக்குள்ள வந்து பலியிடுறது கஷ்டம் இல்லையா? அவன் வச்சு செய்ய முடியாது பாருங்க. அதனால அவனுடைய யோசனை எல்லாம் எங்க இருந்தது தெரியுமா? கர்த்தருக்கு நான் பலி செலுத்தலப்பா, தேவனுக்கு நான் ஒரு பலியை செலுத்த விரும்புறேன். ஓ, என் விருப்பம் எல்லாம் அவருக்கு நான் பலியை செலுத்த வேண்டும், முதன்மையானதை கொன்ற வேண்டும், நல்லவைகளை கொன்ற வேண்டும், கர்த்தருக்கு நான் செலுத்த வேண்டும் என்ற இருதயமும் ஆவியும் உடையவனாய் அந்த மனிதன் இருந்திருக்கிறாரே. பிரியமான பிள்ளைகளே, நம் வாழ்வை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தால் நலமாய் இருக்கும். நாம் எல்லாரும் யோபுவை போலியாக இருக்கிறோம். அவன் வாழ்ந்த சிச்சுவேஷன் இல்லையா நாம வாழுகிறோம். பக்கத்தில் எத்தனை விசுவாசிகள், எத்தனை ஊழியர்கள் நமக்கு இருந்தும் கர்த்தரோடு நோவா நெருங்குற அளவுக்கு நம்மளோடு நெருங்க முடியவில்லையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பேச்சில் தேவராட்சியம் கிடையாது, எந்த பேச்சிலையும் தேவராட்சியம் கிடையாது. ஆனா செயல்பாடிலே, செயல்கைகளிலே சிந்தியுங்கள். இவனும் ஒரு குடும்ப நபர், பிள்ளைகள் மருமக்கள் என்று சொல்லி அவர்களை சுற்றி இருந்தார்கள். அவன் முதல் செய்த வேலை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஒரு பலிவிடம், கர்த்தருக்கு நான் கனம் பண்ண வேண்டும், கர்த்தரை நான் ஆராதிக்க வேண்டும், கத்தருக்கண்டு முதன்மையானது. எனக்கு அது பிடிச்சு கொண்டது பாருங்க. என்ன தெரியும், அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் ஏதோ ஒன்றை பிடிச்சிட்டு போகல, ஏதோ ஒன்று கொன்றல ஆண்டவருக்கு என்று சொல்லி, எது நல்லது, எது நல்லது தேவனுக்கு நான் பலி எடுக்கிறதில் அது நன்மையாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு நான் கொடுப்பதில் அது நன்மையாக இருக்க வேண்டும். ஏதோ ஒன்றை குறை குறண்டு இழுத்துக்கொண்டு வைத்து அவன் பலி செலுத்தல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று சிந்திக்க பேசுகிறேன், நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற எந்த காரியத்திலையும் அது உன்னதமானதா, அது என் மனதுக்கு பிடிச்சிருக்கிறதா, அதை நான் செய்ய விரும்புகிறேனா, அது கர்த்தருக்கு ஏற்றதான்னு சொல்லி நாம் சிந்திப்பதில்லை. சிந்திக்க பேசுகிறேன், ஏதோ நம்மிடத்தில் இருக்கிறது நாம் கொடுக்கிறோம், ஏதோ இருக்கிறது நாம் செயல்படுத்துகிறோம். கொஞ்சம் நேரம் நில்லுங்க, கர்த்தரோடு நில்லுங்க, கர்த்தரோடு பேசுங்க, கர்த்தரோடு உறவாடுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. ஏன் நான் இப்படி பேசுகிறேன், காலங்கள் போக 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 நமக்கு வளர்ச்சிகள் வேண்டும். நாட்கள் ஓடுகிறது, ஆனால் நாம் அப்படியே இருக்கிறோம். காலங்கள் ஓடுகிறது, நாம் அப்படியே இருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் நோவாவுக்கு சொன்ன பொழுது இந்த போட்ல போனதெல்லாம் நல்லதுதான் போச்சுது, ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக அதை குறித்து பேசி பேசுற, அதுக்குள்ளையும் இவன் என்ன செய்யறா, எது நல்லது, ஆண்டவருக்கு இல்லையா, தேவனுக்கு இல்லையா, எனக்கு இருக்கிறது இருக்கட்டுக்கும், இந்த பூமிக்குரியதுதானே அது இருக்கட்டுக்கும், ஆனா இது தேவனுக்குரியது, கர்த்தருக்குரியது. எதை நான் தேவனுக்கு கொடுக்க போகிறேன், எப்படி நான் கொடுக்க போகிறேன், சுத்தமானது, பரிசுத்தமானது, நல்லது, மேன்மையானது, அதை நான் கொடுக்க போகிறேன். பிரியமான தேவன் பிள்ளைகளே, இந்த மனிதன் செயல்பட்ட செயலின் விதத்திலேதான் கர்த்தர்வைகளை அங்கீகரித்தார். விளங்குறதா, நாம் எல்லாரும் செய்கிறோம் ஏதோ கர்த்தருக்கு, எல்லாரும் ஏதோ நடந்து கொள்ளுகிறோம், ஆனா இந்த மனுஷன் கொஞ்சம் நின்று இறங்கி நின்று யோசிக்கிறான், கர்த்தருக்கு ஒரு பலிபிடம், கர்த்தருக்கு ஒரு பலி, கர்த்தருக்கு ஒரு பலிபிடம், கர்த்தருக்கு ஒரு பலி, ரெண்டையும் நான் செலுத்தணும், ரெண்டையும் கர்த்தருக்கு நான் கொடுக்கணும், அது சுத்தமானதாக இருக்கணும், அது பரிசுத்தமானதாக நான் இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க, 21 வாசிங்க.
சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார், அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம்,
பாருங்க இவன் பலியிட்டது, அவன் இருதயம் இருக்கு பாருங்க, சுத்தமானதும் பலியும் பட்ட உடனே கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா, கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா, அதை அவர் முகந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பக்கம், கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா, அதை முகர்ந்தா. வேற ஏதாவது அவன் செய்திருக்கலாம், இறங்கி ஏதோ ஒரு அலுவலை பார்த்திருக்கலாம், அதை செய்யல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்கள் இப்படி நடப்பார்கள், கர்த்தரோடு உறவாடுகிறவர்கள், கர்த்தரோடு அனுதினமும் பேசுகிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு மற்ற காரியம் இரண்டா தனவையாக இருக்கும். முதலாவது கர்த்தர், முதலாவது தேவன், முதலாவது அவர் ராட்சியம், அதுக்கு பிற்பாடுதான் அடுத்தது குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, எல்லாம் அடுத்தது இருக்கட்டு. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கொடுக்கிறவைகளை, நாம் கர்த்தருக்கு செய்கிறவைகளை தேவன் முகர்ந்து கொள்ளுகிறாரா சொல்லுங்க பார்க்கலாம். மன திருத்திக்கு எல்லாரும் ஆமென்று சொல்லிவிடலாம், நான் கேட்கிறதுனாலையும் நீங்கள் எல்லாம் ஆமென்று சொல்லலாம், ஆனா நமக்குத்தான் தெரியும் நாம் எவ்வளவுத்திற்கு அதை கருத்தில் கொள்ளுகிறோம், எவ்வளவுத்திற்கு கர்த்தருக்கு முன்பாக நாம் வைக்கிறோம், எவ்வளவுத்திற்கு நாம் நடந்து கொள்ளுகிறோம், எவ்வளவுத்திற்கு நாம் செயல்படுகிறோம். தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பலியிட்ட உடனே கர்த்தர் அதை முகர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா. இவனை கேட்கவா, நீங்கள் செய்கிற காரியங்களை, நீங்கள் செய்கிற ஊழியங்களை, நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை, நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற கர்த்தர் எவ்வளவுக்கு முகர்ந்து கொள்ளுகிறார், அது எவ்வளவுக்கு விரும்புகிறார். இன்னைக்கு எங்களுக்கு பிரியமானவர்கள் ஏதாவது நாம செய்கிற பொழுது அவர்கள் அதை விரும்பிக் கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், நாங்கள் செய்கிறோம் பாருங்க, எனக்கு பிடிச்சவங்க என்னோட பேசுறோம், அவங்களுக்கு அது சந்தோஷத்தை உண்டு பண்ணும். ஏன் நாம் அதை செய்கிறோம், இதே சந்தோஷத்தை கர்த்தர் தேவன் ஆண்டவர் நாம் செய்கிற பொழுது அவர் மனம் மகிழ்கிறாரா, அதைத்தான் நான் கேட்கிறேன். நோவா செய்த பலியிலே கர்த்தர் அதை முகர்ந்தா, அதை அங்கீகரித்தா. ஆச்சரியமாக இருக்கு. அது மாத்திரம் அல்ல, அது மாத்திரமல்ல, ஒரு தேவனுடைய மனிதன் செய்த சிந்தித்த செயல்பட்ட காரியத்திலே சில தீர்மானங்களே மாற்றப்பட்டது. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், அந்த வசனத்தை முடியும் வரை வாசிங்க.
சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார்.
முகந்தார்.
அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை.
முடிவண்டு உருவாகிறது. இந்த பலிகளே ஒரு முடிவண்டு உருவாகிறது. கர்த்தர் முகந்த முகத்திலே ஒரு முடிவண்டு உருவாகிறது. என்ன சொன்னார்? இப்படி நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். எப்படி பூமி முழுவதையும் ஜலத்தினால் அழித்தது போல நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். எப்ப இந்த பலிக்கு பிற்பாடு, இந்த பலி செலுத்தியதை பிற்பாடு, அதே அவர் முகந்ததற்கு பிற்பாடு ஒரு மனிதர் தேவனுக்கு முன்பாக செய்த இந்த பலியிலே தேவன் சில தீர்மானங்களை மாற்றுகிறார். ஒரு சில முடிவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஏனெனில் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இனி நான் என்று சொன்னால் நடந்தவைகள், அழித்துக் கொண்டிருந்தேன், செய்து கொண்டு இருந்தேன், இனி செய்ய மாட்டேன். அப்போ மாற்றங்கள் உருவாகுகிறது. எங்க? ஒரு சுத்தமான பலியிலே ஆண்டவர் அந்த பலியை முகர்ந்த பொழுது இன்னைக்கு ஆராதனை செய்கிறோம் பாருங்க. யாரும் ஆராதனை செய்ய, நம் ஆராதனைகளை கர்த்தர் எவ்வளவுக்கு முகர்ந்து கொள்ளுகிறார், எவ்வளவுக்கு கர்த்தர் நம் ஆராதனையை விரும்புகிறார். என் தனிப்பட்ட ஆராதனை, நான் படிக்கிற பாட்டை, நான் சொல்லுகிற ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் எவ்வளவுக்கு விரும்புகிறார். நான் செய்ய செய்ய, நான் துதிக்க துதிக்க, கர்த்தர் அதை விரும்ப விரும்ப கர்த்தர் முடிவுகளை மாற்றுவார். என் வாழ்வில், உன் வாழ்வில், உன் பிள்ளைகள் வாழ்வில், உன் சந்ததியிலே கர்த்தர் திருப்பங்களை உண்டு பண்ண நீ தேவனுக்கு பிரியமானவைகளை செய், அதை அவர் முகர்ந்து கொள்வாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவ மனிதன் ஒரு பலியொன்றை செலுத்தினார். அந்த பலியிலே தேவன் மாற்றங்களை உருவாக்கினார். எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது பாருங்க, என்ன தெரியுமா? ஒரு மனிதன் செய்த பலியிலே ஆண்டவர் முடிவுகளை மாற்றினார். ஆண்டவர் முடிவுகளை மாற்றினார். கர்த்தாவே, நான் செய்கிற ஆராதனைகளே, நான் செய்கிற துதிபலிகளே கர்த்தர் ஆண்டவர் இயேசு என் வாழ்விலே முடிவுகளை மாற்றுவாராக. என்ன, நம் வாழ்வு எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. அவர் அறிந்திருக்கிறார். நாளைக்கு நம் வாழ்வு எப்படி இருக்கும் சொல்லி நமக்கு தெரியாது. அவர் அறிந்திருக்கிறார். அதனால ஆண்டவர் என் துதியை, என் பலியை அங்கீகரியும், ஏற்றுக்கொள்ளும், முகந்து கொள்ளும். இனி நான் அழிக்க மாட்டேன், பூமி முழுவதும் அழிக்கவே மாட்டேன் ஜலத்தினால. அப்பப்போ அங்கே தொடர்ந்து வாசிங்க, அடுத்தது வாசிங்க, 22 வாசிங்க.
பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதலமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார்.
எல்லாம் ஒருபோதும் மாறுவதில்லை. இந்த பலி செலுத்தினது இதெல்லாம் ஏன் எழுதணும் ஆண்டவர்? ஒருவேளை நான் சொல்லவா, ஒருவேளை கர்த்தர் இதை மாத்தி இருக்கலாம். என்னுடைய சிந்தனை, ஏன் இவர் இப்படி எழுதுறார், ஏன் இப்படித்தான் இருக்கும், இது மாறுவதில்லை என்று சொன்னா, முதல்ல ஜலம் வந்து பூமியை முழுங்கிட்டு போயிட்டு பாருங்க. அதனால ஆண்டவர் சொன்னார், இப்படி நான் செய்ய மாட்டேன். ஒருவேளை இயற்கைகளிலே கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவாரோ என்னவோ, அவர் சொல்றார் இனிமேல் அப்படி இருக்காது, இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கு. இரவு இருக்கும், பகல் இருக்கும், வெயில் இருக்கும், குளிர் இருக்கும், இவைகள் எல்லாம் இப்படியே தான் இருக்கும். எப்ப சொல்றாரு? நோவா இறங்கி ஒரு பலியை செலுத்தினதின் பிற்பாடு அதை முகர்ந்த பொழுது. சரி, இப்படி யோசிப்போமே, ஒருவேளை நோவா இந்த பலியை செலுத்தாதிருந்தார், ஒருவேளை தேவன் இந்த பலியை அங்கீகரிக்காதிருந்தார், இதுல என்ன எழுதப்பட்டிருக்கும்? இந்த கடைசி மூன்று வார்த்தைகள்ல என்ன எழுதி இருப்பார்? ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கலாம். அல்லாவிட்டால் ஏதாவது ஆண்டவர் நியாயப்படுத்தி நியமித்து இப்படித்தான் செய்வ என்று எழுதி இருக்கலாம். நமக்கு தெரியாது, இது எழுதுனது நாங்க இல்லையே, அதனால நமக்கு தெரியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு நோவா செய்தது பிரியமாக இருந்தது. என்னுடைய கேள்வி இந்த நாள்ல பிரசங்கம் என்னவெனில், நம் சிந்தனைகளை, நாம் செய்கிறவைகளை தேவன் விரும்புகிறாரா? சிந்தனையை யோசிக்கணும். ஏண்டா இவன் இரவிரவா யோசித்து, என்னுடைய கண்படி இரவிரவா இருந்து கப்பலுக்குள்ள யோசிக்க, இறங்கின உடனே ஒரு பலி கத்தருக்கு, இறங்கின உடனே தேவனுக்கு ஒரு பலி. எனக்கு தெரியாது நீங்க எத்தனை பேர் இப்படி இருந்தீங்கன்னு சொல்லி, இந்த கொரோனாவின் நாட்கள் எப்படா கத்தருக்கு ஒரு பலி, எப்படா கத்தருக்கு ஒரு ஆராதனை, எப்படா கத்தருக்கு தான், எப்படா செய்வோம், எப்படா நடத்துவோம், எப்படா போவோம். இது தனிப்பட்ட விதத்திலே கத்தரோடு நாம் செய்கிற காரியங்கள். ஆகையினால நோவா செய்ததை கத்தர் முகர்ந்து கொண்டார். ஹலலுயா, ஹலலுயா. இன்னும் ஒரே ஒரு காரியம் சீக்கிரத்திலே நான் பார்க்க விரும்புகிறேன். ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நான் பார்த்துட்டு செய்திக்கு பல உதாரணங்கள் வைத்திருந்தாலும் கூட ஒரே ஒரு காரியத்தை நான் பார்த்துட்டு சீக்கிரத்தில் முடிச்சிருக்கேன். ஒன்று ராஜாக்களுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று ராஜாக்கள் 3:5 வாசிங்க சிஸ்டர், சீக்கிரமாக போயிடுவோம். நான் சீக்கிரத்தில் நான் முடிச்சிருக்கேன்.
கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகி தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது.
தாவீதுக்கு அடுத்ததாக ராஜாவாக வந்திருக்கிற ஒரு மனுஷன் எத்தனை விருப்பங்கள் இருந்திருக்கலாம் எனக்கு தெரியாது. தாவீதுக்கு அடுத்ததாக இதுல எழுதப்படுகிற பொழுது, தாவீதினுடைய இடத்திலே என்னை நீர் கொண்டு வந்ததுக்கு நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு சாலமோன் இருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பாஸ்தானம் தானே என்று இல்ல, ஒரு நன்றியுள்ள இருதயம், அந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தீரே ஆண்டவரே. இங்க நீங்க பாருங்க, சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், சொப்பனத்தில் உனக்கு என்ன வேணும்? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தேவ மனிதர்கள் எடுத்த முடிவு, அதை தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி முதல்ல நான் பார்த்தோம். நோவா ஒரு பலியை தேவனுக்கு செலுத்தினார், நல்லதாக செலுத்தினார், அதை தேவன் முகந்தார், அதை தேவன் அங்கீகரித்தார். இங்க சாலமோனை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? ராஜ்யம் வேணுமா? யுத்தத்தில் வெற்றி வேணுமா? படம் வேணுமா? பொன் வேணுமா? புகழ் வேணுமா? என்ன வேணும் என்று சொல்லி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் விண்ணப்பங்களின் கேள்விகள் என்ன? நாம் எதை கேட்கிறோம்? நான் போன முறையோ என்று நினைக்கல, நான் நினைக்கிறேன் பூப்பட்டாளி என்று சொன்னேன். பிரியமானவர்களே, எனக்கு ஒன்று வேண்டும், இது எனக்கு வேணும், அதாவது ஒரு 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 காரியம் எனக்கு வேணும் என்று சொல்லி நான் கேட்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது எனக்கு ஒரு ஏதாவது ஒரு பொருள் வேணும், ஏதாவது ஒரு பொருள் எனக்கு வேணும் என்று சொல்லி நான் கேட்டது என்னுடைய ஞாபகத்தில் இல்லை. விளங்குறதா? ஏதாவது என் வீட்டில் ஏதாவது தேவை, இல்லாட்டி எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது ஒன்று தாரம், இதுக்காக வேண்டிய ஒரு 5 வருஷம் ஜபம் பண்றேன், அப்படி ஒரு ஒரு கேள்வி ஒரு ஜபமோ என்னிடத்தில் கிடையாது. ஏண்டா எங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. பாருங்க, 3 தடவை சாப்பிடுகிறோம், நாளையோ அடுத்த நாளோ அதுக்கு அடுத்ததோ எங்கேயோ ஆண்டவர்களை போயிடும். இதான் வாழ்க்கை, இதோட முடிந்து விடும். இதுல என்னத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? இங்க ஒரு ராஜாவை பார்த்து தேவன் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? இன்னைக்கு தேவன் சொப்பனமாகி உனக்கு இரவிலே வந்து உன்னை நித்திரையிலே ஆண்டவர் உன்னை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அல்லாவிட்ட என்ன கேட்பீர்கள்? சில காரியங்கள் விளையாட்டுத்தனம் போல இருக்கலாம், சில காரியங்கள் விளையாட்டை போலவும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் நிர்பந்தமான காலத்தை கர்த்தர் உருவாக்குகிறவர், உருவாக்குவார். அப்பொழுது கத்த வேண்டியதான் கிடந்தது. சொல்லுகிறதை கவனியுங்கள். ஏனெனில் சில காரியங்கள் கர்த்தரே நமக்கு உருவாக்குவார். அப்பொழுது இதுல இருந்து கேட்கறது எங்கேயோ மைண்ட விட்டுட்டு இருக்கு, எங்கேயோ சிந்தனைய விட்டுட்டு இருந்து அந்த நாட்கள் ஒன்றுமில்லாமல் போவது. யாரும் யோசியாதிருங்க. உங்கள் பலத்திலே, உங்கள் ஞானத்திலே, உங்கள் படிப்பிலே, உங்கள் பட்டத்திலே, உங்கள் சிந்தனைகளே ஏதாவது நீங்க செய்து விடலாம்னு சொல்லி ஒன்னையும் யோசியாதீங்க. அப்ப சாலமோனிடத்துல கேட்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சாலமோன் என்ன தெரியுமா கேட்டா, என்ன தெரியுமா கேட்டா, ஜனத்தை விசாரிப்பதற்குரிய ஞானம் எனக்கு இருந்தா போதும். தாவீதுக்குள்ள இருந்த இருதயம் இந்த மனுஷனுக்குள்ள, ஏன் தெரியுமா, ஜனத்தை குறித்த ஒரு விருப்பம், அந்த ஜனத்தை குறித்த ஒரு தாகம், அந்த ஜனத்தை குறித்த ஒரு பாரம் அந்த மனுஷனுக்குள்ள இருந்தபடியில் அவன் கேட்டது என்ன தெரியுமா, இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு ஒரு ஞானம் எனக்கு வேண்டும், அது தந்தா போதும், அதுக்கு மேல் ஒன்றுமே வேணாம். இன்னைக்கு ஒரு ராஜ்யத்திலே வந்தா, இன்னைக்கு நீங்கள் நம்ம தேசங்களை போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டு ராஜ்யத்தில் வந்தால் எதை எடுத்துக்கொள்ளலாம், எதை சேர்த்துக் கொள்ளலாம், எதை நமக்கு எடுத்துக்கொள்ளலாம், அதைத்தான் நாம் யோசிப்போம், அதைத்தான் சிந்திப்போம். பொறுப்புகள் இருந்த நாம் என்ன யோசிப்பது? ஏதாவது எங்களுக்கு கிடைக்குமா? அல்லாவிட்டால் எங்களிடத்துல கேட்டா இன்னைக்கு நாம் என்னத்தை கேட்டிருப்போம்? ஆனா அவன் ராஜாவாக இருந்தும் எல்லாவற்றையும் மறந்து விட்டான். கேட்டது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, என் ஜனத்தை நடத்துவதற்கு ஞானத்தை தாருமாண்டவர். எவ்வளவு நல்ல ஒரு மனுஷன் பாருங்க, எவ்வளவு நல்ல ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் பாருங்க, எவ்வளவு தேவனுக்கு விருப்பமான ஒரு மனுஷனாகி இவன் இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது ஆகியால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று அவர்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு ஞானம் வேண்டும். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், 9-10 வாசிங்க.
ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகை இருக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது.
விருப்பமான ஒரு விண்ணப்பம், உகந்ததான ஒரு விண்ணப்பம். எது சாலமோனுக்கு? எது நன்மை தீமை எதென்று சொல்லு அறியத்தக்க ஒரு ஞானம் எனக்கு வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த ஞானம் இருக்கிறதா? நன்மை தீமை, எது சரி எது பிழை, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது. இவன் கேட்கிறான், அப்படி ஜனங்களை நான் விசாரிக்க எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், இந்த விண்ணப்பம் எனக்கு பிடிச்சிருக்குது. நீ பொண்ணை கேட்கல, நீ பொருளை கேட்கல, நீ சொத்தை கேட்கல, நீ பணத்தை கேட்கல, நீ கேட்டது தேவ ஜனத்தை, என் ஜனத்தை விசாரிப்பதற்குரிய ஒரு ஞானம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கேட்பதிலே எவ்வளவு தேவ ராஜ்யத்தை சாய்ந்திருக்கிறது, எவ்வளவு நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை சாய்ந்திருக்கிறது சொல்லுங்கள். ரட்சிக்கப்பட்டு காலங்கள் போகுதுப்பா, வருஷங்கள் தடுமாறிக்கொண்டு போகிறது. ஆனா இந்த ஜபத்துல இங்க இந்த விண்ணப்பம் தேவனுக்கு பிடிச்சுதான். எங்க விண்ணப்பம் எவ்வளவு தேவனுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்க பாக்கலாம். எங்க ஜெபம், எங்க தனிப்பட்ட ஜெபம், நாம வீடுகளில் புலம்புகிற ஜெபம் எவ்வளவு கர்த்தருக்கு தேவனுக்கு பிடிச்சிருக்குது சொல்லுங்க. எவ்வளவு எல்லாம் நமக்குரியதும், நம் சந்ததிக்குரியதும், நமக்கு வேண்டியதுமாகத்தான் இருக்கிறதே ஒழிய, ஆண்டவரே உன் ராஜ்யத்தை கட்ட, அவன் ஊழியத்தை செய்ய, உன் சபையை கத்தாவே நடத்த, ஆண்டவரே உன் ராஜ்யமாய் ஓட, ஆண்டவரே என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சந்ததி, ஆண்டவரே உன் ராஜ்யத்திலே நிலைத்திருக்க எவ்வளவு கத்த ராஜ்ய சிந்தியா இருக்கிறோம். சிந்திங்க, திரும்ப சொல்றேன், வாழ்க்கையில் இந்த நாட்கள் நமக்கு தெரியாது, சர சரண்டு போயிடும். இன்றைக்கு நாளைக்கு நல்லதுதான், எல்லாம் போய்விடும். எல்லாரும் இந்த பாருங்க, எல்லாம் இப்பதான் வளர்ந்து, இப்பதான் சின்ன பிள்ளைகள இருந்தது போல எல்லாம் பெரிய பிள்ளைகள் ஆகிவிட்டார்கள். அவர்கள் பெரிய பிள்ளைகள் ஆகிறார்கள் சொன்னா அடுத்த பக்கம் என்ன தெரியுமா? உனக்கு எனக்கு எல்லாம் வயசு போகுதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படி அர்த்தம் என்ன? நாங்கள் மரணத்தின் நாட்களை நெருங்குகிறோம் என்றது அடுத்தின திண்மைகள். இவைகளை மறந்து 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 நாங்கள் மறைக்க விரும்புகிறோம், பட் அது முடியாது. ஐயோ வளர்ந்துட்டாள் பிள்ளை, என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்குத்தான் கவனம், பிள்ளை வளர்ந்து விட்டான். நாம நினைக்கிறது தெரியுமா? ஒன்றுமே தெரியாம நாம் அப்படியே இருக்கிற மாதிரியே இருந்து கொள்றோம். கொஞ்சம் இருந்து சிந்தித்து பாருங்கள், 20 வருஷம் கண்ணுக்கு முன்பாக சடார்ந்து போய்விட்டது, நினைக்கவே இல்லை. 20 வருஷம் இன்றைக்கு நாம என்ன தெரியுமா யோசிக்கிறோம்? ஏதோ அந்த 18 வயசு 20 வயசுல ஓடின மாதிரி ஓடலாம், குதிக்கலாம், துள்ளலாம் என்றெல்லாம் யோசிக்கிறோம். சரிகரன் நமக்கு காட்டி கொடுக்கிறது, இது சரி வராதே, நீ பேசாமல் இரு, அமர்ந்திரு, அது உனக்கு நல்லது. ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, நாம் கேட்கிறதை, நம்முடைய சபத்தை, நம்முடைய விண்ணப்பத்தை தேவன் எவ்வளவு திற்க விரும்புகிறார். வேதம் என்னிடத்துல என்ன சொல்லி தெரியும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தெரிஞ்சு, அப்பொழுது அஞ்ஞானிகள் தேடுகிறது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் இதை குறித்து பேசவில்லை, நான் பேசுகிறது என்னவெனில், ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் சிந்தித்து கேட்டதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது அவர் நல்லதென்று கண்டாரப்பா, அதான் எனக்கு பிடிச்சது. அது அவர் நல்லதென்று கண்டார். இன்னைக்கு என்னுடைய ஓட்டம், என்னுடைய ஊழியம், என்னுடைய பாடு, என்னுடைய பிரயாசம், எதை தேவன் நல்லதென்று காணுகிறார்? நாம் கொடுக்கிறோம், எதை தேவன் நல்லதென்று காண்கிறார்? அதைத்தான் நான் சிந்திக்க பேசுகிறேன். நோவாவுடைய வாழ்விலே அவன் வாழ்ந்த வாழ்க்கை சவாலான ஒரு வாழ்க்கை. சாலமோன் ராஜாவாக உன்னதத்திலே உயர்ந்த நிலைமையில இருந்தும் அவன் கேட்டது என்ன தெரியுமா? ஞானம் வேண்டும், புத்தி வேண்டும், எனக்கு உன் ஜனத்தை விசாரிக்கணும். இன்னைக்கு நம் ஜபங்கள் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய ராஜ்யத்தை சார்ந்ததா இருக்கிறதா? தேவ ராஜ்யத்தை சார்ந்ததா இருக்கிறதா? தேவனுக்கு அடுத்ததாக இருக்கிறதா? தேவன் விரும்புகிறதாக இருக்கிறதா? அதை நாம் செய்கிறோமா? அதுக்கு நாம் செயல்படுகிறோமா? அதற்கு நாம் பிரயாசப்படுகிறோமா? தேவன் காப்பாற்றிய ஒரு மனிதனும் தண்ணியின் மேலே மிதக்க வேண்டியது இருந்தது என்பதை நாம் மறக்க கூடாது. தேவன் காப்பாற்றிய மனிதன் தான், அவனும் மிதக்க வேண்டிதான் இருந்தது. விளங்குறதா? ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த 2 காரியத்தை நான் வைத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். என்ன சில காரியங்கள் இருந்தாலும் முடியுமா நான் தொடர விரும்புகிறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதையும் இதையும் பாத்துருமே ஒரு காரியத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலே 4:5 வாசிக்கிறேன். சீக்கிரமா வாசிக்கிறது முடிச்சிடுறேன்.
ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது
ஆபேல் தன் மந்தையிலே தலையீட்டுகளின் அவைகளில் கொழுமையானவைகளை தேவனுக்கு கொண்டு வந்தான். இதை தேவன் விரும்பினா, அதை தேவன் அங்கீகரித்தார். விளங்குறதா? இப்ப நான் முதல்ல பார்த்தோம், நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி நல்லவைகளை எடுத்து பலி செலுத்தினார். அதிலே தேவன் அதை முகர்ந்தார். சாலமோன், உனக்கு என்ன வேணும்? அப்ப ஆண்டவர் என்ன? சாலமோன் என்ன? எனக்கு ஞானம் வேணும், வேற ஒன்றும் வேணாம், வேற ஒன்றும் வேணாம், சொத்து பணம் பட்டம் ஒன்றும் வேணாம். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லினால், ஆவல் தேவனுக்கு முதன்மையானதை உயர்ந்ததை கொண்டு வந்து கொடுத்தான். தேவன் என்ன செய்தா தெரியுமா? அந்த பலியை அதை அங்கீகரித்தாரா? ஹல்லேலூயா! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு செய்கிறவர்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? இல்லாவிட்டா கண்மூடித்தனமாக ஏதோ செய்து கொண்டே போகிறோமா? அசதியாக செய்கிற எந்த காரியத்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பதல்ல. ஏனோ தான் உண்டு செய்கிற எந்த காரியத்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பது அல்ல. அலட்சியமாக செய்கிற எந்த காரியத்தையும் தேவன் அங்கீகரிப்பது அல்ல. இவைகளுக்கு இவைகளே முன்னுதாரணம். ரெண்டு பேரும் பலி செய்யிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே பலிதான். ஒருத்தன் காய்கறி, ஒருத்தன் ஆடோ மாடோ ஏதோ கொண்டு வச்சு கத்தருக்கு முன்பாக கொண்டுறான். ரெண்டு பேரும் பலி. ஆனா இவன் சொன்னான், முஷ்டியானது நல்லது, மேன்மையானது, எது நல்லதோ அதை வா, அதை கொண்டு வா தேவனுக்கு, அதை பலிபிடத்திலே வை, அது தேவனுக்குரியது. அதை அவர் முகந்தார். ஏன் மற்றவருடைய பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை? ஏன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை? அதுக்கு முன்பாடு அவர்களை குறித்து பெருசா ஒன்றும் எழுதப்படவில்லை. இதுக்கு பிற்பாடுதான் அவருடைய பிரச்சனையே எழுதப்படுகிறது. முன்பாடு ஒன்றுமே இல்லை, எழுதப்படவில்லை. இந்த பலியிலே தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது. என்ன சொல்ற? நல்லதை தேவனுக்கு நான் கொடுத்தேன், அதனால் அவரின் பலியை அங்கீகரித்தார். பலியை அங்கீகரித்தினாலே அவன் கொலை செய்யப்பட்டு அவன் மறித்து அவனுடைய ரத்தம் இன்றைக்கும் பூமியில இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகிய நாளே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்லுகிறேன், அதே மாதிரி தாவீதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, தாவீது ராஜா கத்திருக்கின்ற ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு விரும்பினா, அந்த ஆலயத்தை கட்டுகிற அந்த எண்ணத்தை தேவன் விரும்பி சாலமோனிடத்தில் கொண்டு கொடுத்தார். அவருடைய எண்ணங்கள் தவறானவைகள் அல்ல, அவருடைய நோக்கங்கள் தவறானவைகள் அல்ல. எல்லாம் எடுத்துருக்க இருக்கட்டும். அவன் விரும்பின விருப்பம் தேவனுக்கு பிரியமாகத்தான் இருந்தது. அவர் சொல்றாரு, இந்த பாரு, இவ்வளவு நாளும் நான் உலாவிட்டு தான் தெரிகிறேன், எனக்கு ஆலயத்தை நீ கட்ட போறியா? நான் உலாவிக்கொண்டு தான் தெரிகிறேன் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர். சாலமோன் கத்தருக்கு சொல்லி ஆலயத்தை கட்டினான். தகப்பன் விரும்பினான், மகனை வைத்து தேவன் கட்டினான். ஆனால் அதை தேவனுக்கு தாவீது சொன்ன உடனே பிடிச்சிட்டு. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே, தேவ பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்விலே எது தேவன் விரும்புகிறார் சொல்லுங்க. இன்னைக்கு நாம் விடிய எழும்பினோம், ஆலயத்துக்கு ஆயத்தப்படுத்தினோம், வந்திருக்கிறோம். கத்தர் எதை விரும்பி இருக்கிறார்? நாம் செய்த செயல்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடத்தைகள் எதை தேவன் விரும்பினார்? இன்னைக்கு நாம் ஆராதனை செய்தோம், கர்த்தர் விரும்பினார். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், எவ்வளவு கவனிக்கிறோம், கர்த்தர் கேட்கிறா? தெரியவில்லையே பிரியமானவர்களே, தெரியவில்லையே பிரியமானவர்களே. நாம் செய்கிறவைகளை கர்த்தர் விரும்புகிறாரா என்னமென்று சொல்லவா? இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், செயல்பாடுகள், வேண்டுதல்கள், நோக்கங்கள் நம் வாழ்விலே இருந்தால் இந்த இடத்திலே விட்டு விட்டு கடந்து செல்லுங்க. தேவன் அங்கீகரிக்கவில்லை, விட்டு விடுங்கள். அதுவே மேன்மையானது. தேவன் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் விரும்ப வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், ஆசையாய் இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்க துடிக்க வேண்டும். ஹல்லேலூயா! தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா! நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! நன்றி ஆண்டவரே. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருந்து கண்களை மூடி இந்த பள்ளியில் ஆண்டவரை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானது என்ன? என் வாழ்விலே கர்த்தாவே, நான் சிந்தித்த சிந்தனைகள், நான் யோசித்திருக்கிறவைகள் உம் ராட்சிய சிந்தையா இருக்கிறதா? ஆண்டவரே, உம் ராட்சிய சிந்தையாக அது இருக்கிறதா? சொல்லும் ஆண்டவரே, சொல்லும் ஆண்டவரே, சொல்லும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம் ராட்சிய சிந்தையாய் நான் இருக்கிறேனா? என்னை பாரும் ஐயா, என்னை பாரும் ஆண்டவரே, என்னை பாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, 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 சாலமோனை போல என் ஜபங்கள் உம்முடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுவதாக, நோவாவை போல நான் உமக்கு ஒரு பலியை செலுத்த நான் உமக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட, நான் அதிலே ஆண்டவரே நல்லவர்களை பலி செலுத்த, கர்த்தர் என் இருதயத்தை ஆண்டவரே மாற்றுவீராக. உன் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? உன் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? கர்த்தருடைய ராஜ்யமா? கர்த்தருடைய ராஜ்ய சிந்தையா? கர்த்தருடைய குறித்த நோக்கங்களா? கர்த்தருக்கு விருப்பமானவைகளா? கர்த்தர் விரும்புகிறவர்களா? எது உன்னை நிறைந்திருக்கிறது சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. கர்த்தர் எதனால் உங்களை நிறைத்திருக்கிறார்? கர்த்தருடைய உங்களுடைய உள்ளங்கள் எதனால் நிறைந்திருக்கிறது சொல்லுங்க. எதனால் நிறைந்திருக்கிறது? ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பலியை நான் செலுத்த விரும்புகிறேன். உமக்கு பிரியமான ஒரு பலியை நான் செலுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, என் சோஸ்திர பலிகளை நீர் அங்கீகரிக்க வேண்டும். என் விண்ணப்பங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டும். என் தகப்பனே, என் ஆண்டவரே, உன்னுடைய சமூகத்திலே நான் கேட்கிறவைகளை அது உமக்கு பிரியமாயிருக்க வேண்டும். ஆண்டவர், அது உமக்கு பிரியமாயிருக்க வேண்டும். எனக்கு என்று சொல்லி அல்ல கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை நான் கேட்க விரும்புகிறேன். உமக்கு விருப்பமானதை நான் சாய விரும்புகிறேன். உமக்கு விருப்பமானதை நான் நாட விரும்புகிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, இயேசுவே, நோவாவை போல வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நோவாவை போல வாழ, உமக்கு பிரியமாய் வாழ, ஆண்டவர், உமக்கு என் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க, உமக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க, நீதிமானா இருக்க, ஆண்டவர், என் வாழ்வை மாற்ற எனக்கு இயேசு கர்த்தர் ஆண்டவர் உதவி செய்வாராக. நோவாவை போல மாட்டுங்கப்பா. பொல்லாத உலகம் ஆண்டவர், பாவம் நிறைந்த உலகம் ஆண்டவர், அநியாயம் நிறைந்த இந்த உலகத்திலே உமக்கு பயந்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. அண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள அண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நோவாவை போல கர்த்தாவே, அண்டவரே, நாங்கள் செலுத்துகிற பலிகளை நீர் முகர வேண்டும். நாங்கள் செலுத்துகிற பலிகளை நீர் முகர வேண்டும். அதை நீர் அங்கீகரிக்க வேண்டும். அதை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, உடைய கரத்துக்குள்ள எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஒப்படைக்கிறோம் ஐயா. நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க ஆண்டவரே. உடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துவீர்களா? உடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே, என்னை மாற்று ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை மாற்று ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை கேட்க விரும்புற, உமக்கு பிரியமானபடி வாழ ஆண்டவரே, உமக்கு விருப்பமானதை கேட்க நீதையை விரும்ப வேண்டும். நீரதை அங்கீகரிக்க வேண்டும். நீரதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கட்டாவை நீரதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனோ தானோண்டு ஒன்று கொன்றாமல், ஏனோ தானோண்டு மக்கள் ஊழியத்தை செய்யாமல், ஏனோ தானோண்டு நான் நடந்து செல்லாமல், கர்த்தர் இயேசு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அலட்சியம் பண்ணாதிருங்க, அலட்சியம் பண்ணாதிருங்க. கர்த்தருக்கு தான் ஏதோ என்னவோன்னு சொல்லி கண்மூடித்தனமா நடவாதிருங்க. அவருக்கு முன்னுரிமை கொடுப்போம், முதன்மையானதை கொடுப்போம். நாங்கள் சிந்திக்கிறதையும் நாங்கள் வேண்டுகிறதையும் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். அதை விரும்ப வேண்டும், அதை விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, சோதரம் பண்ணி கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. வருகிற கிழமை முழுவதும் நடக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் இயேசு ஆண்டவர் அவருடைய கிருபை இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய நாமத்திலே நாங்கள் வேண்டுகிறோம். மகிழ்ச்சியான நாட்களை உண்டு பண்ணுங்க, சந்தோஷமான நாட்களை உண்டு பண்ணுங்க. நடக்கிற காரியங்கள் எல்லாம் மகிழ்ந்திருக்க, சந்தோஷமாயிருக்க, கம்பீரமாயிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் ஒரு மனமகிழ்ச்சியின் ஆவி உண்டாவதாக ஆண்டவர உடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நசரினா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.